ஓம் சாந்தி. ஜூன் 19 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது கடவுளின் குழந்தைகள் ஆகியுள்ளீர்கள். எனவே உங்களிடம் அசுர குணங்கள் இருக்கக்கூடாது. முன்னேறுங்கள், கவனக்குறைவாக இருக்காதீர்கள். சங்கமயுக பிராமண குழந்தைகளாகிய உங்களிடம் உள்ள நம்பிக்கையும் போதையும் என்ன? பதில்: குழந்தைகளாகிய நாங்கள் இப்பொழுது கடவுளின் சமுதாயத்திற்கு உரியவர்கள் ஆகிவிட்டோம் என்ற நம்பிக்கையும் போதையும் எங்களுக்கு உள்ளது. நாங்கள் உலக அதிபதிகளாகவும் சொர்க்கவாசிகளாகவும் ஆகின்றோம். சங்கம யுகத்திலேயே நாங்கள் மாற்றப்படுகின்றோம். நாங்கள் அசுர குழந்தைகளில் இருந்து கடவுளின் குழந்தைகளாகி 21 பிறவிகளுக்கு சொர்க்கவாசிகள் ஆகின்றோம். இதனை விட வேறு எதுவும் மகத்தானதல்ல. ஓம் சாந்தி. தந்தை இங்கே அமர்ந்திருந்து குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துகின்றார். பொதுவாக மனிதர்கள் அமைதியை விரும்புகிறார்கள். ஒரு குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள் மத்தியில் முரண்பாடு ஏற்பட்டால் அங்கு அமைதியின்மை நிலவுகிறது. அமைதியின்மை இருக்கும் இடத்தில் துன்பம் அனுபவம் செய்யப்படுகிறது. அமைதி இருக்கும் இடத்தில் சந்தோஷம் அனுபவம் செய்யப்படுகிறது. இங்கே அமர்ந்திருக்கும் குழந்தைகளாகிய உங்களிடம் உண்மையான அமைதி உள்ளது. உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது, தந்தையை நினைவு செய்யுங்கள், உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். அமைதி கடலான உங்கள் தந்தையை நினைவு செய்வதன் மூலம் அரை கல்பமாக உங்களுக்குள் இருந்த அமைதியின்மை அகற்றப்படும். நீங்கள் உங்கள் ஆஸ்தியான அமைதியை பெறுகின்றீர்கள். அமைதியான உலகத்திலிருந்து அமைதியற்ற உலகம் முற்றிலும் வேறுபட்டது என்பது உங்களுக்கு தெரியும். அசுர உலகம் என்றால் என்ன என்பதையோ, கடவுளின் உலகம் என்றால் என்ன என்பதையோ, அல்லது சத்திய யுகம் என்றால் என்ன, கலியுகம் என்றால் என்ன என்பதையோ மனிதர்கள் புரிந்து கொள்வதில்லை. எவ்வளவு பெரிய பதவியை நீங்கள் வகித்தாலும் அது உங்களுக்கு தெரியாது என்றே நீங்கள் கூறுவீர்கள். ஒரு பதவியை கொண்டிருப்பவர்களிடம் பணம் இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. ஏழை யார் என்பதையும் செல்வந்தர் யார் என்பதையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று கடவுளின் குழந்தைகளும் அசுர குழந்தைகளும் உள்ளார்கள் என்பதையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் கடவுளின் குழந்தைகள் என்பதை இனிமையான குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் இந்த உறுதியான நம்பிக்கையை கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சொர்க்கவாசிகளாகவும் உலக அதிபதிகளாகவும் ஆகின்றீர்கள் என்பதை கடவுளின் சமுதாயத்திற்குரிய பிராமணர்களாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த சந்தோஷம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். இதனை மிக சரியாக உங்களில் வெகு சிலரே புரிந்து கொள்கிறீர்கள். சத்தியுகத்தில் கடவுளின் சமுதாயமே உள்ளது. ஆனால் கலியுகத்தில் அசுர சமுதாயமே உள்ளது. அசுர சமுதாயம் அதிமங்களகரமான சங்கமயுகத்திலேயே மாறுகின்றது. இப்பொழுது நாங்கள் ஷிவ் பாபாவின் குழந்தைகள் ஆகியுள்ளோம். இதனை நாங்கள் இடைப்பட்ட கால பகுதியில் மறந்துவிட்டோம். நாங்கள் ஷிவ் பாபாவின் குழந்தைகள் ஆகியுள்ளோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். சத்தியுகத்தில் எவரும் தங்களை கடவுளின் குழந்தைகள் என கூற மாட்டார்கள். அங்கே அவர்கள் தேவர்களின் குழந்தைகள். இதற்கு முன்னர் நாங்கள் அசுர குழந்தைகளாக இருந்தோம். இப்பொழுது நாங்கள் கடவுளின் குழந்தைகள் ஆகியுள்ளோம். பிராமணர்களாகிய நாங்கள் பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள். நாங்கள் ஒரே ஒரு தந்தையின் படைப்பு. நீங்கள் அனைவரும் சகோதர சகோதரிகளும் கடவுளின் குழந்தைகளும் ஆவீர்கள். பாபாவிடம் இருந்தே நீங்கள் உங்கள் ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். எதிர்காலத்தில் நாங்கள் எங்கள் தெய்வீக சுய ராஜ்யத்தை அடைந்து சந்தோஷமாக இருப்போம். சத்தியுகம் உண்மையிலேயே அந்த சந்தோஷ பூமியாகும். கலியுகம் உண்மையில் இந்த துன்ப பூமியாகும். இதனை சங்கமயுகத்து பிராமணர்களாகிய நீங்களே அறிவீர்கள். ஆத்மாக்கள் கடவுளின் குழந்தைகள். பாபா சொர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரே படைப்பவர். அவர் நரகத்தை படைப்பார் அல்ல. அவரை யார் நினைவு செய்வார்கள்? தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றார் என்பது இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். அவரே எங்கள் மிக இனிமையான தந்தை. அவர் எங்களை 21 பிறவிகளுக்கு சொர்க்கவாசிகள் ஆக்குகின்றார். இதனை விட வேறு எதுவும் மகத்தானதல்ல. நீங்களே கடவுளின் குழந்தைகள் என்பதனால் நீங்கள் அசுரத்தனம் எதனையும் கொண்டிருக்க கூடாது என்ற புரிந்துணர்வை கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் முன்னேற வேண்டும். சொற்ப நேரமே எஞ்சி உள்ளது. எனவே கவனக்குறைவாகி தவறுகள் எதனையும் செய்யாதீர்கள். இதனை மறந்து விடாதீர்கள். குழந்தைகளாகிய உங்களுடைய தந்தையே உங்கள் முன்னிலையில் நேருக்கு நேராக அமர்ந்திருக்கின்றார் என்பதை உங்களால் பார்க்க முடியும். தேவர்களின் குழந்தைகள் ஆகுவதற்காகவே நாங்கள் தந்தையாகிய கடவுளுடன் கற்கின்றோம். ஆகவே பெருமளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். பாபா கூறுகின்றார், என்னை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். அனைவரையும் மீண்டும் வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காகவே தந்தை வந்துள்ளார். அவரை நீங்கள் எந்த அளவிற்கு நினைவு செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கே உங்கள் பாவங்களும் அழிக்கப்படும். அறியாமை பாதையில் ஒரு பெண் நிச்சயதார்த்தம் செய்யப்படும் பொழுது அந்த நினைவு அவளில் உறுதியாக பதிந்துவிடும். ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த நினைவும் பதிந்துவிடும். அந்த நினைவு சொர்க்கத்திலும் நரகத்திலும் பதியப்படுகிறது. இவர் எனது தந்தை என ஒரு குழந்தை கூறுவார். எனினும் அந்த ஒரே ஒருவர் உங்கள் எல்லையற்ற தந்தையாவார். அவரிடம் இருந்தே நீங்கள் உங்கள் சொர்க்க ஆஸ்தியை பெறுவீர்கள். ஆகவே அவரது நினைவே இப்பொழுது உங்களில் பதிய வேண்டும். எங்கள் எதிர்கால 21 பிறவிக்கான எங்களுடைய ஆஸ்தியை மீண்டும் ஒரு முறை தந்தையிடமிருந்து நாங்கள் பெறுகின்றோம். அந்த ஆஸ்தி மாத்திரமே உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். அனைவரும் இறக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். இங்கு எவருமே எஞ்சியிருக்க மாட்டார்கள். உங்கள் அதி அன்புமிக்கவரும் திரும்பி செல்ல வேண்டும். இப்பழைய உலகம் இப்பொழுது ஒரு முடிவிற்கு வர உள்ளது என்பதை பிராமணர்களாகிய நீங்கள் மாத்திரமே அறிவீர்கள். அது முடிவடைந்து விடுவதற்கு முன்னர் முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் கடவுளின் குழந்தைகள் என்பதால் உங்களுக்குள் எல்லையற்ற சந்தோஷம் இருக்க வேண்டும். தந்தை தொடர்ந்தும் கூறுகின்றார், குழந்தைகளே, உங்கள் வாழ்க்கையை வைரம் போன்று ஆக்குங்கள். அது தெய்வீக உலகம், ஆனால் இதுவோ அசுர உலகம். சத்யுகத்தில் எல்லையற்ற சந்தோஷம் இருக்கிறது. அந்த சந்தோஷத்தை தந்தையால் மாத்திரமே கொடுக்க முடியும். இங்கே நீங்கள் தந்தையிடம் வந்துள்ளீர்கள். நீங்கள் இங்கே தங்கியிருக்க முடியாது. குழந்தைகளாகி நீங்கள் மிகவும் அதிக அளவினர் என்பதனால் நீங்கள் அனைவரும் இங்கே ஒன்றாக தங்கியிருக்க முடியாது. இங்கே நீங்கள் எல்லையற்ற தந்தையிடம் வந்ததனால் பெருமளவு உற்சாகத்தை அனுபவம் செய்கிறீர்கள். நாங்கள் கடவுளின் குழந்தைகள். தந்தையாகிய கடவுளின் குழந்தைகள் நாங்களே என்பதால் நாங்கள் ஏன் சொர்க்கத்தில் இல்லை? தந்தையாகிய கடவுளே சொர்க்கத்தை படைக்கின்றார். முழு உலகின் வரலாறும் புவியலும் உங்கள் புத்தியில் உள்ளது. தந்தையாகிய சொர்க்க கடவுளே உங்களை சொர்க்கத்திற்கு தகுதியானவர்கள் ஆக்குகின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒவ்வொரு சக்கரத்திலும் அவர் உங்களை அவ்வாறு ஆக்குகின்றார். அவர் ஒரு நடிகர் என்பது மனிதர்கள் எவருக்குமே தெரியாது. நாங்கள் தந்தையாகிய கடவுளின் குழந்தைகள் என்பதால் நாங்கள் ஏன் சந்தோஷமற்று இருக்க வேண்டும்? நாங்கள் ஏன் எங்களுக்குள் சண்டை போடுகின்றோம்? ஆத்மாக்களாகிய நாங்கள் அனைவரும் சகோதரர்களாவோம். சகோதரர்கள் எவ்வாறு தங்களுக்குள் சண்டை போடுகிறார்கள் என பாருங்கள். அவர்கள் சண்டையிட்டு ஒருவரை ஒருவர் அழித்துக் கொள்கிறார்கள். இங்கே நாங்கள் தந்தையிடமிருந்து எங்கள் ஆஸ்தியை பெறுகின்றோம். சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் என்றுமே உவர் நீர் போல் ஆகக்கூடாது. இங்கும் சிலர் தந்தையுடன் உவர் நீர் போல் ஆகின்றார்கள். மிக நல்ல குழந்தைகளும் உவர் நீர் போல் ஆகின்றார்கள். மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள். தந்தை நிச்சயமாக மிக நல்ல குழந்தைகளை நினைவு செய்வார். தந்தை குழந்தைகள் மீது அதிக அளவு அன்பு கொண்டுள்ளார். தந்தைக்கு தனது குழந்தைகளை தவிர நினைவு செய்வதற்கு வேறு எவரும் இல்லை. உங்களுக்கு நினைவு செய்வதற்கு பலர் உள்ளனர். உங்கள் புத்தி அங்குமிங்கும் செல்கிறது. உங்கள் புத்திகள் உங்கள் வியாபாரம் போன்றவற்றின் மீது செல்கின்றன. என்னிடம் வியாபாரம் போன்ற எதுவும் இல்லை. குழந்தைகளாகிய உங்களிடம் பல வியாபாரங்கள் உள்ளன. என்னிடம் ஒரே ஒரு வியாபாரமே உள்ளது. குழந்தைகளாகிய உங்களை சொர்க்கத்தின் வாரிசுகளாக்குவதற்காகவே நான் வந்துள்ளேன். எல்லையற்ற தந்தையிடம் உள்ள ஒரே ஒரு சொத்து குழந்தைகளாகிய நீங்கள்தான். அவரே தந்தையாகிய கடவுள். ஆத்மாக்கள் அனைவரும் அவருடைய சொத்து. மாயை உங்களை அழுக்காக்கிவிட்டால் தந்தை இப்போது உங்களை அழகானவர்கள் ஆக்குகின்றார். தந்தை கூறுகின்றார், நீங்கள் மாத்திரமே எனக்குண்டு. உங்களிடம் நான் பற்று வைத்திருக்கின்றேன். நீங்கள் கடிதம் எழுதாத போது தந்தை அக்கறை கொண்டுள்ளார். மிக நல்ல குழந்தைகளில் சிலரும் கடிதம் அனுப்புவதில்லை. மாயை மிக நல்ல குழந்தைகளை முற்றிலுமாக முடித்து விடுகின்றார். நிச்சயமாக சரீர உணர்வு இருந்திருக்க வேண்டும். உங்கள் நலனை பற்றி எப்பொழுதும் தனக்கு எழுதுமாறு தந்தை உங்களுக்கு கூறுகின்றார். பாபா கேட்கின்றார், குழந்தாய், மாயை உங்களை தொந்தரவு செய்கின்றாளா? நீங்கள் துணிச்சலுடன் மாயையை வெற்றி கொள்கின்றீர்கள் அல்லவா? நீங்கள் இப்பொழுது போர்க்களத்தில் உள்ளீர்கள் அல்லவா? உங்கள் பௌதீக உறுப்புகள் விஷமத்தனம் ஏதும் செய்யாதிருக்கும் வண்ணம் நீங்கள் அவற்றை கட்டுப்படுத்த வேண்டும். சத்தியுகத்தில் உங்கள் பௌதீக புலன்கள் அனைத்தும் கட்டுப்பாட்டில் இருக்கும். அங்கே உங்கள் பௌதீக உறுப்புகள் விஷமத்தனம் எதுவும் செய்வதில்லை. உங்கள் வாய், கைகள் அல்லது காதுகள் அங்கே எந்த விதமான விஷமத்தனமும் செய்வது என்ற கேள்விக்கு இடமில்லை. அங்கே விஷமத்தனம் இல்லை. அங்கே அழுக்கான எதுவும் இல்லை. இங்கே நீங்கள் உங்கள் யோக சக்தியினால் பௌதீக உறுப்புகளை வெற்றி கொள்கின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், அங்கே அழுக்கான எதுவும் இல்லை. நீங்கள் உங்கள் பௌதீக உறுப்புகளை கட்டுப்படுத்த வேண்டும். மிக நன்றாக முயற்சி செய்யுங்கள். குறுகிய காலமே எஞ்சி உள்ளது. அதிக அளவு காலம் கடந்துவிட்டது. மிக சொற்ப காலமே எஞ்சி உள்ளது என நினைவு கூறப்படுகிறது. இப்போது மிக மிக குறுகிய காலமே எஞ்சி உள்ளது. ஒரு புதிய வீடு கட்டப்படும் பொழுது மேலும் மிக சொற்ப காலமே எஞ்சி உள்ளது. அதுவும் விரைவிலேயே தயாராகிவிடும். இன்னமும் சொற்ப வேலையே செய்ய வேண்டி உள்ளது என்பது ஒருவரின் புத்தியில் இருக்கும். இந்த விஷயம் எல்லைக்கு உட்பட்டது. ஆனால் அந்த விஷயம் எல்லையற்றது. அவர்களுடையது விஞ்ஞான சக்தி, உங்களுடையது மௌன சக்தி என குழந்தைகளாகி உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. புத்தியே அவர்களுடைய சக்தியாகும். உங்களுடைய சக்தியும் புத்தியே ஆகும். விஞ்ஞானத்தின் மூலம் பல கண்டுபிடிப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. அவர்கள் எங்கிருந்தாலும் அந்த குண்டை போட்டவுடன் அந்த நகரத்தையே அழித்துவிடக்கூடிய அத்தகைய குண்டுகளை இப்பொழுது கண்டுபிடித்துள்ளதாக அவர்கள் கூறுகிறார்கள். அப்பொழுது இராணுவத்தினராலும் ஆகாய விமானங்கள் போன்ற எதனாலும் எவ்வித பயனும் இல்லை. ஆதலால் அந்த புத்திகள் விஞ்ஞானத்திற்கு உரியவை. உங்கள் புத்தி மௌனத்திற்கானது. அவர்கள் விநாசத்திற்கான கருவிகள். நீங்கள் அழிவற்ற அந்தஸ்தை பெறுவதற்கான கருவிகள் ஆகியுள்ளீர்கள். இதனை புரிந்து கொள்வதற்கு ஒரு புத்தி உங்களுக்கு தேவை. தந்தை உங்களுக்கு காட்டுகின்ற பாதை எவ்வளவு இலகுவானது என்பதை குழந்தைகளாகிய உங்களால் புரிந்து கொள்ள முடியும். கல் புத்தியோ அல்லது கூண் முதுகோ உங்களுக்கு இருந்தாலும் தந்தையும் ஆஸ்தியும் என்ற இரு வார்த்தைகளை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது எந்த அளவிற்கு நீங்கள் நினைவு செய்கின்றீர்கள் என்பதிலேயே அனைத்தும் தங்கியுள்ளது. அனைவரிலிருந்தும் துண்டித்து ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தை கூறுகின்றார், பக்தி மார்க்கத்தில் நான் எனது வீடான பரந்தாமத்தில் இருந்த பொழுது நீங்கள் என்னை அழைத்தீர்கள். பாபா, நீங்கள் வரும்பொழுது நான் அனைத்தையும் உங்களுக்கே அர்ப்பணித்தேன். அது மரணித்த பின்னர் ஒருவரின் பழைய அனைத்தையும் எடுத்துக்கொள்ளும் விசேஷ பிராமண புரோகிதரை போன்றதாகும். நீங்கள் தந்தைக்கு எதனை கொடுப்பீர்கள்? நீங்கள் பிரம்மாவிற்கு அனைத்தையும் கொடுக்கவில்லை அல்லவா? இவரும் தன்னிடமிருந்த அனைத்தையும் கொடுத்தார். இவர் இங்கே அமர்ந்திருந்து தனக்காக ஒரு மாளிகையை கட்டப்போவதில்லை. இவை அனைத்தும் ஷிவ் பாபாவிற்கே ஆகும். நாங்கள் அனைத்தையும் அவரது வழிகாட்டல்களுக்கு ஏற்பவே செய்கின்றோம். அவர் கரண் கராவன்கார். அவர் தொடர்ந்தும் வழிகாட்டல்களை கொடுக்கின்றார். குழந்தைகள் கூறுகின்றார்கள், பாபா, ஒரே ஒருவரான நீங்கள் மாத்திரமே எனக்காக இருக்கின்றீர்கள். ஆனால் உங்களுக்கோ குழந்தைகள் பலர் உள்ளனர். பின்னர் பாபா கூறுகின்றார், குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே எனக்குண்டு. ஆனால் உங்களுக்கு பலர் உள்ளனர். நீங்கள் சரீர உறவினர்கள் பலரை நினைவு செய்கின்றீர்கள். தந்தை தனது இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு கூறுகின்றார், தந்தையை இயன்றவரை நினைவு செய்வதுடன் மற்ற அனைவரையும் தொடர்ந்தும் மறந்துவிடுங்கள். நீங்கள் சொர்க்க ராஜ்யமான வெண்ணையை பெறுகின்றீர்கள். இந்த நாடகம் எவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ளது என்பது பற்றி சிந்தியுங்கள். தந்தையை நினைவு செய்வதன் மூலமும் சுயதர்ஷ்ண சக்கரத்தை சுழற்றுவதன் மூலமும் நீங்கள் பூகோள ஆட்சியாளர்கள் ஆகுவீர்கள். இதனை குழந்தைகளான நீங்கள் இப்பொழுது நடைமுறை ரீதியாக அனுபவம் செய்கிறீர்கள். பக்தி தொன்று தொட்டு தொடர்வதாகவும் விகாரமும் தொன்று தொற்று தொடர்வதாகவும் மக்கள் நம்புகிறார்கள். ராதையும் கிருஷ்ணருமாக இருந்த லக்ஷ்மியும் நாராயணருக்கும் குழந்தைகள் இருந்தார்கள் அல்லவா? ஆம், ஏன் அவர்களுக்கு குழந்தைகள் இருக்க மாட்டார்கள்? அவர்கள் முற்றிலும் விகாரமற்றவர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். இங்கே அனைவரும் முற்றிலும் விகாரம் உள்ளவர்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் தொடர்ந்தும் அவதூறு செய்கிறார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் ஸ்ரீ ஸ்ரீ என்றால் இரட்டை மேன்மையான என்று அர்த்தம். நீங்கள் இப்பொழுது ஸ்ரீ ஸ்ரீ தந்தையிடமிருந்து மேன்மையான ஸ்ரீமத்தை பெறுகின்றீர்கள். அவர் உங்களை மேன்மையாக்குகின்றார். நீங்கள் தந்தைக்கு கீழ்ப்படிவானவர்கள் ஆகாது விட்டால் இவ்வாறு ஆக முடியாது. கீழ்ப்படிவானவர்களாக ஆகுவதா இல்லையா என்பது உங்களை பொறுத்த விஷயம். கீழ்ப்படிவான குழந்தைகள் உடனடியாகவே அவருக்கு கீழ்ப்படிவார்கள். நீங்கள் முழுமையாக உதவி செய்யாது விட்டால் ஓர் இழப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தந்தை கூறுகின்றார், நான் ஒவ்வொரு சக்கரத்திலும் வருகின்றேன். நான் உங்களை அதிக அளவு முயற்சி செய்வதற்கு தூண்டுகின்றேன். நான் உங்களுக்கு அதிக அளவு சந்தோஷத்தை கொடுக்கின்றேன். நீங்கள் உங்கள் முழு ஆஸ்தியையும் தந்தையிடமிருந்து பெறும் பொழுது மாயை உங்களை கவனக்குறைவாக இருக்க தூண்டுகின்றாள். எவ்வாறாயினும் அந்த வலையில் நீங்கள் அகப்படக்கூடாது. உங்கள் போர் மாயையுடன் மாத்திரமே ஆகும். மிகப்பெரிய புயல்கள் வரும், அதிலும் மாயை வாரிசுகளையே அதிகமாக தாக்குவாள். அவள் பலமுள்ளவளாகி சக்திசாலிகளுடன் பலமாக போரிடுவாள். மூலிகை வைத்தியர் ஒருவருக்கு மருந்து கொடுக்கும் போது உள்ளிருக்கும் அனைத்து நோய்களும் வெளிவரும். இங்கும் நீங்கள் எனக்கு உரியவர்கள் ஆகும் பொழுது அனைவரையும் நினைவு செய்ய ஆரம்பிக்கின்றீர்கள். புயல்கள் வரும், ஆனால் நீங்கள் உங்கள் புத்தியை தெளிவாக வைத்திருக்க வேண்டும். முதல் அரை சக்கரத்திற்கு நாங்கள் தூய்மையாக இருந்தோம். பின்னர் மிகுதி அரை சக்கரத்திற்கு நாங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகினோம். நாங்கள் இப்போது வீடு திரும்ப வேண்டும். தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். இந்த யோக தீயில் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். என்னை எந்த அளவிற்கு நினைவு செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு ஓர் உயர்ந்த அந்தஸ்தை நீங்கள் பெறுவீர்கள். என்னை நினைவு செய்த வண்ணம் நீங்கள் வீடு திரும்புவீர்கள். இதில் நீங்கள் முழுமையாக அகநோக்குள்ளவர்கள் ஆக வேண்டும். ஆத்மாக்களான உங்களாலேயே இந்த ஞானம் கிரகிக்கப்படுகிறது. ஆத்மாக்களான நீங்களே இதை கற்கின்றீர்கள். பரமாத்மாவான பரம தந்தையே ஆத்மாக்களின் இந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கின்றார். நீங்கள் உலகின் அதிபதிகள் ஆகுவதற்கான அத்தகைய முக்கியமான ஞானத்தை பெறுகின்றீர்கள். நீங்கள் என்னை தூய்மையாக்குபவர், ஞான கடல், அமைதி கடல் என அழைக்கின்றீர்கள். நான் உங்களுக்கு என்னிடமுள்ள அனைத்தையும் கொடுக்கின்றேன். ஆனால் தெய்வீக காட்சிகளுக்கான சாவியை மட்டுமே நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. அதற்கு பதிலாக நான் உங்களை உலகின் அதிபதிகள் ஆக்குகின்றேன். காட்சிகளினால் ஒரு பலனும் இல்லை. பிரதான விஷயம் இந்த கல்வியே ஆகும். நீங்கள் இந்த கல்வியால் 21 பிறவிகளுக்கு சந்தோஷத்தை பெறுகின்றீர்கள். உங்களுடைய சந்தோஷத்தை மீராவின் சந்தோஷத்துடன் ஒப்பிட்டு பாருங்கள். அவர் கலியுகத்தில் வாழ்ந்தார். அவருக்கு காட்சிகளும் கிடைத்தன. ஆனால் பின்னர் என்ன? பக்தியின் மாலை ஞான பாதையின் மாலையிலிருந்து வேறுபட்டது. ராவணனின் ராஜ்யம் உங்கள் ராஜ்யத்திலிருந்து வேறுபட்டது. அது இரவு என அழைக்கப்படுகிறது, ஆனால் இது பகல் என அழைக்கப்படுகிறது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, எந்த விதமான விஷமுத்தனமும் எஞ்சி இராத வகையில் யோக சக்தியினால் உங்கள் பௌதீக உறுப்புகளை கட்டுப்படுத்துங்கள். மிக குறுகிய காலமே எஞ்சி உள்ளது. ஆகவே மிக நன்றாக முயற்சி செய்து மாயையை வென்றவராகுங்கள். இரண்டு, அகநோக்கிலிருந்து தந்தை உங்களுக்கு கொடுக்கும் ஞானத்தை கிரகியுங்கள். ஒருபொழுதும் ஒருவரோடு ஒருவர் உவர்நீர் போல் ஆகாதீர்கள். நிச்சயமாக தந்தைக்கு உங்கள் நலம் பற்றிய செய்திகளை அனுப்புங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் நன்மை செய்யும் மனோபாவத்துடன் சேவை செய்வதன் மூலம் ஆத்மாக்கள் அனைவரிடமிருந்தும் ஆசீர்வாதங்களை பெறும் உரிமையை பெற்றுக் கொள்வீர்களாக. ஆத்மாக்கள் அனைவரிடமிருந்தும் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான வழிமுறை நன்மை செய்யும் மனோபாவத்துடன் சேவை செய்வதே ஆகும். உலக உபகாரி ஆகின்ற லட்சியத்தை நீங்கள் கொண்டிருக்கும் பொழுது உங்களால் நன்மை இல்லாத எந்த ஒரு பணியையும் செய்ய முடியாது. உங்களின் பணிக்கு ஏற்பவே உங்களின் தாரணையும் இருக்கும். எனவே நீங்கள் உங்களின் பணியை நினைத்தால் சதா கருணை நிறைந்தவராகவும் மகாதானியாகவும் இருப்பீர்கள். நீங்கள் ஒவ்வொரு அடியிலும் நன்மை செய்யும் மனோபாவத்துடன் தொடர்ந்தும் செயல்படுவீர்கள். உங்களிடம் நான் என்ற எந்த ஓர் உணர்வும் இருக்காது. அத்துடன் நீங்கள் ஒரு கருவி என்பதையும் நினைவு செய்வீர்கள். இத்தகைய சேவையாளர்கள் தமது சேவையின் பலனாக ஆத்மாக்கள் அனைவரிடமிருந்தும் ஆசீர்வாதங்களை பெறும் உரிமையை பெறுவார்கள். ஸ்லோகம். பௌதீக வசதிகளுக்கான கவர்ச்சி உங்களின் ஆன்மீக முயற்சியை பாதிக்கும். அவ்யக்த இஷாரா. ஆத்ம உணர்வு ஸ்திதியில் இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். அகநோக்கில் இருங்கள். அகநோக்கில் உள்ள ஆத்மாக்கள் மூன்று வகையான மொழிகளில் அனுபவம் அடைகிறார்கள். ஒன்று கண்களின் மொழி, இரண்டு உணர்வுகளின் மொழி, மூன்று எண்ணங்களின் மொழி. இந்த மூன்று மொழிகளிலும் ஓர் ஆன்மீக யோகி வாழ்க்கையின் மொழிகளாகும். எந்த அளவிற்கு நீங்கள் தொடர்ந்தும் இனிமையான மௌனம் என்ற ரூபத்தில் அகநோக்கில் இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு இந்த மூன்று மொழிகளின் மூலமாகவும் ஆத்மாக்களுக்கு உங்களால் அதிக அனுபவத்தை வழங்க முடியும். இப்பொழுது இந்த ஆன்மீக மொழிகளை பயிற்சி செய்வதை வளர்த்து கொள்ளுங்கள். ஓம் சாந்தி.